தேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தோழிகளுக்கு தேசம் உய திருத்தொண்ட தொகை முன் படித்த திருவாளர் வாசமலர் வெண்கடல் வணங்க வந்த பிறப்பை வழங்கும் ஊழியர் போன் வெப்பொழித்த புகழியர் போன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி ஊழிமணி திருவாத உரர் திருத்தால் எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமா உங்களுடைய பொன்னார் திருவிழிக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக பெரிய புராண தொடர் சொற்பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாம் அல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் தெய்வ செட்டிடார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்கவாச அரண்மனையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடி எட்டுடைய நன்றி வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு பெரிய புராணத்திலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் திரு வரலாற்றினை எல்லாமல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் தேவ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் சேக்கிழார் பெருமானுடைய அடி ஒற்றி நாம் திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றினை சிந்தித்து வருகின்றோம். ஞான சம்பந்த பெருமான் மூன்றாவது தல யாத்திரை சீர்காழியிலே இருந்து தொடக்கம். இந்த மூன்றாவது தலப்பயணமானது பல செய்திகள் பல திருப்பு முனைகள் எல்லாம் அமைந்து சைவத்தை மிக அற்புதமாக இந்த உலகத்திற்கு காட்டிய ஒரு சுற்றுப்பயணமாக இது அமைகின்றது. சுவாமியினுடைய இந்த பயணம் தொடக்கமானது மூன்றாவது அந்த சுற்றுப்பயணத்தினுடைய தொடக்கமானது காஞ்சிபுர வழிபாடு என்பதாக தொடங்கியது. அங்கே நவுக்கரசு பெருமானை சந்தித்த பிறகு காஞ்சி பெருமானிடத்திலே கச்சி ஏகம்பத்து பெருமானை வழிபட வேண்டும் என்கின்ற ஆர்வம் பெருகி அதற்காக சீர்காழி வந்து பெருமானிடத்திலே சீர்காழி பெருமானிடத்திலே அதற்கான உத்தரவை பெற்று அங்கிருந்து பெருமான் கிளம்புகின்றார். இப்பொழுது அவருடைய நோக்கம் இங்கே காஞ்சிபுர வழிபாடு. அப்படி காஞ்சியை சென்று அடைவதற்கு அவர் நடுவிலே அவர் வழிபட்ட திருத்தலங்கள் என்பதாக சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்ற அந்த தலங்களையும் அதற்குரிய தேவார பதியங்களையும் நாம் இப்பொழுது சிந்தித்து வருகிறோம். சீர்காழியை விட்டு தன்னுடைய பயணத்தை தொடங்கிய ஞானசம்பந்த பெருமான் முதலிலே திரு தில்லை வழிபாடு தில்லை வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த தில்லை வழிபாடு முடிந்து தில்லையிலே இருந்து திருத்திணை நகர் செல்கின்றார். திருத்திணை நகரிலே இருந்து திருமாணிக்குடி. அப்ப தில்லைக்கும் திருத்திணை நகர் இந்த பதியங்கள் சேக்கிழார் பெருமான் இந்த இடத்திலே இந்த பதிகமானது பாடப்பட்டது என்பதாக வரலாற்று முறையிலே இல்லை. தில்லையை போகின்ற பொழுது தில்லையிலே பெருமான் அருளை செய்த பதியங்களை எல்லாம் நாம் அங்கே மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். திருமாணிக்குழியை பொறுத்தவரையிலும் நாம் போன வகுப்பிலே திருமாணிக்குழி முழுவதும் பதிவங்களாக நாம் ஓதினோம். அந்த பதியங்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய பதியங்களை விளையுடை அருந்தமிழ் மாலை என்பதாக அவர் அந்த பதிகத்திலே குறிப்பிட்ட அந்த செய்தியையும் ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதியங்கள் எல்லாம் விளையுடை அருந்தமிழ் மாலையாக நாம் கொள்ள வேண்டும் என்பதும் திருமாணிக்குழி என்று சொல்லக்கூடிய இந்த தலத்திலே அவர் அருளி செய்த அந்த திருப்பதிகத்திலே ஒரு இரண்டு இடங்கள் மிக முக்கியமாக ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடும் இரண்டு குறிப்புகள் நாம் மனதிலே நிலைநிறுத்தி பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய குறிப்புகள் இதிலே கொடுக்கின்றன. ஞானசம்பந்த பெருமானுடைய பதியங்களிலே சில சூட்சமான சில சொல்லாட்சிகள் இருக்கும். அதை நாம் உள்ளுக்குள்ளே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். போற போக்கில் படிக்கின்ற பொழுது தெரியாது ஞானசம்பந்த பெருமான் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு. முதல் தடவை பதியம் படிக்கின்ற பொழுது தெரியாது. பதிகத்தை மீண்டும் மீண்டும் அந்த பதிகத்திலே உள்ளே ஒரு 10 தடவை படிச்சாதான் அட்லீஸ்ட் ஒரு 2 குறிப்பாவது கிடைக்கும். அப்படி பதிகத்தை மீண்டும் 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 ஓத வேண்டும். அந்த வகையிலே மிக அற்புதமான ஒரு குறிப்பு ஞானசம்பந்த பெருமான் தருகின்ற இந்த குறிப்பினை நாம் எல்லோரும் மனதிலே பதிய வைக்க வேண்டிய குறிப்பு ஒன்று. இரண்டாவது குறிப்பு அதே பதிகத்திலேயே, நம்ம போன முறையும் அந்த நான்காவது திருப்பாடல் பற்றி நம்ம சிந்தித்தோம். அந்த நித்திய நியமம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு சிறப்பினை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஒரு இடமும், பத்தாவது திருப்பாடலிலே அமணர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களை பற்றிய அந்த குறிப்பும், இந்த பதிகத்தை நாம் மோதுகின்ற பொழுது இவை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய குறிப்பு. முதல் பாடலிலே ஒரு குறிப்பு உண்டு. நம்ம போன தடவை நம்ம அந்த குறிப்பை நம்ம பார்க்கல. இந்த பதிகத்தின் இந்த முதல் பாடலிலே வருகின்ற இந்த குறிப்பினை நாம் மிக மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு குறிப்பு, வேற எங்கேயும் பார்க்க முடியாது. பொன்னியல் பொறுப்பறையன் மங்கையொரு பங்க புனல் தங்கு சடைமேல் வன்னியோடு மத்தமலர் வைத்த விரல் வித்தகர் மகிழ்ந்து உரைவிடம் கண்ணீழ வாழை குதிகொள்ள விழ வள்ளைப்படர் அல்லல் வயல்வாய் மண்ணி இள மேதிகள் படிந்து மனை சேருதவி மாணிக்குழியே தவி மாணிக்குழியே. படிக்கின்ற பொழுது சேரு உதவி மாணிக்குழியேன்னு வரும், ஆனா தவி என்பது பதியை குறிக்கும் சொல். தவி என்பது ஆக பதியை உறைவிடமாக கொண்ட அந்த இடத்தை அந்த திருமாணிக்குழியாகிய இடம். இதுல மிக அற்புதமான ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் கொடுக்கின்ற இந்த குறிப்பு, வன்னியோடு மத்த மலர் வைத்த விரல் வித்தகர். வித்தகர் சொல்லாட்சி பல இடங்கள்ல, பல வியாபாரங்கள்ல, பல இடங்கள்ல. ஆனா ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்ற இந்த சொல்லாட்சி மிக ஆழமான ஒரு சொல்லாட்சி. விரல் வித்தகர், வித்தகர் என்பதற்கும் ஞானசம்பந்த பெருமான் அந்த வித்தகருக்கு ஒரு அடைமொழி இட்டு விரல் வித்தகர்னு சொன்னார். இந்த விரல் வித்தகர் என்பதென்ற அந்த சொல்லாட்சி மிக சூட்சமான சொல். இதற்குள்ளே பல 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 பொருள்கள் பொதிந்திருக்கக்கூடிய அந்த சொல். விரல் வித்தகருக்கு மட்டும் நாம் பொருள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அது மிகப்பெரிய ஆழமான ஒரு நிலையில இருக்கும். இருந்தாலும் இரண்டு மூன்று குறிப்புகள் அந்த விரல் வித்தகரை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். விரல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது ஆற்றல் வலிமை என்பதை குறிக்கும். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்போனும் நோக்குவார் வீடும் வேண்டா கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கின. விரல் அது இந்த வலிமை அடியார்களுக்கே உரியது, சிவம் அவர்களுக்கென்றே கொடுக்கக்கூடிய அந்த வலிமை. வேற யாரும் அந்த வலிமையை சிவபெருமானிடத்தில் இருந்து பெறக்கூடிய அந்த விரல் என்று சொல்லக்கூடிய வலிமை ஆற்றல். என் குணங்களிலே பேராற்றல் உடைமை என்பதாக சொல்லி ஒரு குணம் உண்டு பெருமானுக்கு. வரம்பில் இன்பம் உடைமை அப்படி ஒரு எட்டு குணங்கள் அதிலே பேராற்றல் என்று சொல்லக்கூடிய ஒரு குணம் உண்டு, பேராற்றல் உடையவன். இந்த விரல் என்பதற்கு பேராற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பு உண்டு. இன்னொரு முக்கியமான ஒரு சூட்சமான கருத்து பார்த்தீங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் இங்கே எதை நிலைநிறுத்துகிறார் என்பதாக பார்க்கின்ற பொழுது, எல்லா கடவுளையும் சென்று வழிபடுகின்ற பொழுது சிவத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய கடவுளை எல்லாம் போய் வழிபடுறாங்க, மீதி இருக்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் வழிபடுகின்ற பொழுது எதற்காக மற்ற தெய்வங்களை வழிபாடு என்பதாக சொன்னால், அந்த தெய்வங்கள் எல்லாம் ஒன்னு ஒன்னுக்கும் போனா ஒன்னு ஒண்ணு கொடுக்கும் என்பதற்காக இந்த தெய்வத்தை வழிபட்டால் இதை கொடுக்கும், இந்த தெய்வத்தை வழிபட்டால் இதை கொடுக்கும், இந்த தெய்வத்தை வழிபட்டால் இதை கொடுக்கும் என்பதாக சொல்லி தெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது கொடுப்பதற்காக வாங்குவதற்காக போகும். இந்த தெய்வங்களுக்கு என்ன ஒரு ஆற்றல் சொன்னா, அங்க போய் அந்த தெய்வத்தை வழிபட்டீங்கன்னா கொடுக்கும். ஆனால் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு நீங்கள் போனீர்கள் என்பதாக சொன்னால், மற்ற தெய்வங்கள் கொடுக்கத்தான் பவர் உண்டு, ஆனால் சிவபெருமான் ஒருவருக்கு ரெண்டு உண்டு. மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஒன்றே, ஒன்லி கொடுக்கும் ஆனா சிவபெருமான் மட்டும்தான் கொடுக்கவும் செய்வார் எடுக்கவும் செய்வார். டூவே அவருக்கு கொடுக்கவும் ஆற்றல் உண்டு எடுக்கவும் ஆற்றல். மற்ற தெய்வங்கள் கொடுக்கத்தான் செய்யும், எடுக்கிறதுக்கு ஆற்றல் கிடையாது. திருநள்ளாற்று திருப்பதிகம் அதுல ஒரு கருத்து சொல்வார். திருநள்ளாற்று திருப்பதிகத்துல நம்ம அந்த பாடலை பாடலாம், அடிக்கடி நம்ம அந்த பாடலை பாடுறோம். எட்டாவது பாடல், இந்த எட்டாவது பாடல் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இந்த பாடல் சுந்தரமூர்த்தி நாயனார் இது அனுபவித்து அனுபவித்து பாட வேண்டிய ஒரு இடம் இது. இந்த எட்டாவது திருப்பாடல் திருநள்ளாற்று பதிகத்துல இந்த எட்டாவது பாடல் ஆட்கொள்ளும். நாம ஒரு முறை இந்த எட்டாவது பாடல நம்ம பாடலாம், அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய குறிப்பு
சொல்லலாம்.
சிவபெருமான்கிட்ட இத கொடு அதை கொடுன்னு கேட்டு வாங்கக்கூடாது, போய் நிக்க வேண்டியதுதான். இவனுக்கு எதை கொடுக்கணுமோ அவரு. ஒரு நண்பர் குழந்தைய கூட்டிட்டு கடைக்கு போனாரு. கடையில இருக்கக்கூடிய அந்த கடைக்காரர் இந்த நண்பருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். குழந்தைய பார்த்து கேட்டாரு, என்ன படிக்கிறாரு? 1வது படிக்கிறார். அப்படியா? நல்லா பேசு பேசு. என்னம்மா, சாக்லேட் 2 இருக்கு, எடுத்துக்கோ. பாட்டில் இருக்கு, எடுத்துக்கோ. இல்ல இல்ல வேணாம் அங்கிள். உடனே அப்பா சொன்னாரு, இல்ல இல்ல நம்ம அங்கிள் தான், நீ எடுத்துக்கம்மா. இல்ல வேணான்னு உடனே அந்த கடைக்காரர் பார்த்தாரு, என்ன வேணாம் வேணாம் வேணாங்கிற, நானும் கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே கையில எடுத்து அள்ளி இந்தா அப்படின்னு உடனே வாங்கி. உடனே கேட்டாரு, இப்பதானே வேணாம் வேணாம் வேணான்னு சொன்ன, நீ என்ன கொடுத்த உடனே ஏன் வாங்கினேன்னு கேட்டாரு. இல்ல நானா அதுல போட்டு கைய விட்டு எடுத்தேனா, என் கை சின்னது, 2-3 சாக்லேட் தான் வரும், அங்கிள் கை பெருசு, அவரு கொடுத்தாருன்னா நிறைய வரும், நீங்க போய் நின்று நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சமா தான் கேட்க முடியும், சிவபெருமான் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அள்ளி கொடுப்பாரு, நீங்க கேட்கவே வேணாம், அவரு கொடுக்கட்டும்னு நிக்க வேண்டியதுதான். அப்படி கொடுப்பதும் அவர் தான், வினையை கெடுப்பதும் அவர் தான். அந்த வினை என்று சொல்லக்கூடிய வினையை கெடுக்கும் ஆற்றலை உடைய பொருளுக்கு மணிவாசக பெருமான் ஒரு அற்புதமான பெயர் வைத்தார். இந்த வினை என்று சொல்லக்கூடிய இந்த வினையை கெடுக்கும் ஆற்றலை உடைய அந்த பொருளுக்கு என்ன பொருள் என்பதாக சொன்னால், அதற்கு பழம்பொருள் என்பதாக பெயர். அந்த பெயர், அந்த பொருளுக்கு என்ன பெயர்? பழம்பொருள். எங்க வருது பழம்பொருள்? பல இடங்கள்ல வரும். ஆனா ஒரு இடம் பழம்பொருளுக்கு இதுதான் இலக்கணம் என்ற இலக்கணத்தை கொடுத்து இதற்கு பழம்பொருள் என்பதாக சொல்லுவார். பிடித்த பத்து எடுங்க. எல்லாம் திருவாசகம் பிடித்த பத்து.
விட்டுட்டீங்கன்னு சொன்னா அப்படியே நம்ம சோமேஸ்வரர் கோயில்ல பண்ண மாதிரி ஆயிடும்.
சோமேஸ்வரர் கோயில நம்ம போய் உழவர் பண்ணி செஞ்சுட்டு அப்படி இப்படின்னு வந்தோம். ஆனால் அங்கே கொஞ்சம் அந்த குளிர் விட்டுருச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அடியார் திருக்கூட்டம் போன ஞாயிற்றுக்கிழமை அத்துணை அதுல தன்னுடைய தொண்டினை செய்து அங்க வேற அருந்து பாசம். ஆக சஞ்சீத வினை இருக்கு பாத்தீங்களா, இந்த சஞ்சீத வினையை முழுமையாக அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே அப்படின்னு சொன்னா அது பாசவேர் அறுக்கும் பரம்பொருள். பாசவேர் அறுக்கும் பழம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பழம்பொருளை இந்த வினைகளை அழிக்கவல்ல, இந்த வினைகளை வேரோடு களையவல்ல ஆற்றல் உடைய ஒரு பழம்பொருளுக்கு விரல் வித்தகர்னு பேர். இந்த ஒரு ஒரு அற்புதமான ஒரு அத்துணை கருத்துக்களை அங்க வச்சு அப்ப விரல் வித்தகர் என்பதாக சொல்லுகின்ற இன்னொரு கருத்தும் அங்க நீங்க பாக்கணும். எல்லா கடவுளுக்கும் பாத்தீங்கன்னா தலையில ஒரு கிரீடம் வச்சிருப்பாங்க. எல்லா கோயிலுக்கும் நீங்க போனீங்கன்னா எல்லாருக்கும் தலையில ஒரு கிரீடம் இருக்கும். ஆனா சிவபெருமானுக்கு இருக்கா இல்லையா? அண்ணாமலையாரு வந்துட்டு எதை வேணா வைக்கலாம். அண்ணாமலையார் நான் சொல்றது நடராஜ பெருமான், ஐந்தொழில் புரியும் தலைவர். நம்ம சிவலிங்கம் மேல சதாசிவம் லிங்கம் சரி, நான் சொல்றது சதாசிவலிங்கம் இல்ல நடராஜமூர்த்தி அப்படி வச்சு. நடராஜமூர்த்திக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எல்லா கடவுளுக்கும் தனியா ஒரு கிரீடம் மேல ஏற்றும். இந்த கிரீடை ஏத்துறதுன்னு சொன்னா பதவி எப்பொழுது ஏற்கின்றார்களோ அப்ப ஏறும். தலையில கிரீடம் எப்ப ஏறும்? பதவி ஏற்கும் போது ஏறும். இப்ப பதவி ஏற்கும் போது ஏற்குகின்ற நிலையில நம்ம என்ன யோசிக்கணும்னா எப்ப வேணா இது இறங்கும்னு யோசிக்கணும். எது ஏறுதோ அது இறங்கும். அப்ப மத்த கடவுள்லாம் பாத்தீங்கன்னா ஆல் டெம்பரவரி. எல்லாருக்கும் தலையில கிரீடம் போட்டாங்கன்னு சொன்னா ஆல் டெம்பரவரி, அந்தந்த பதவி காலத்துல அங்கங்க இருக்கக்கூடியது. ஆனால் சிவபெருமானுக்கு மட்டும் அந்த சடாமுடி என்று சொல்லக்கூடிய சடாமுடியே இயற்கையாக அமைந்த ஒரு கிரீடமாக விளங்குகின்றது. ஆக சிவபெருமான் ஒருவர் தான் இயற்கை தெய்வம், முழு தெய்வம், விரல் வித்தகர் என்பதை மிக அற்புதமாக நிலைநிறுத்தும் ஒரு இடம் விரல் வித்தகர். அந்த சிவத்திற்கு மட்டுமே உரிய தனிச்சிறப்பு. மற்றதெல்லாம் ஏறும் இறங்கும் இருக்கும் இறங்கும். இப்படி பெருமானுடைய அத்துணை ஆற்றல்களையும் பெருமானுடைய அத்துணை சிறப்பையும் பெருமானுடைய பதி இலக்கணங்களை எல்லாம் இந்த வினையை நீக்கவல்ல அருள் ஆற்றல் உடைய அந்த சிவத்தை விரல் வித்தகர் என்ற அந்த ஒரு சொல் திருஞான சம்பந்த பெருமான் புதமாக நமக்கு வழங்கும் ஒரு சொல். பொன்னியல் பொறுப்பறையன் மங்கையொரு பங்கர் புனல் தங்கு சடைமேல் வன்னியொடு மத்த மலர் வைத்த விரல் வித்தகர். நோ பேலன்ஸ், நத்திங், கொஞ்சம் கொஞ்சம் விடுறது அப்படி அதான் இல்லை. வேரோடு இந்த ஆன்மாக்களுடைய வினையை நீக்கவல்ல ஆற்றல் உடைய சிவமாக விளங்கும் பெருமானே என்பதாக சொல்லி அவருடைய திருவடியை வணங்க வேண்டும் என்கின்ற மிக அற்புதமான குறிப்பினை கொடுப்பது இந்த விரல் வித்தகர். இரண்டாவது பதிகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நீரு என்று சொல்லக்கூடிய திருநீரு பூசி இருக்கும் அந்த தன்மையை சொல்லுகின்ற பொழுது சோதி மிகு நீரது மெய் பூசின்னு சொல்லுவார். இந்த திருநீரை சோதி மிகு நீர், நீர் என்பதாக சொல்லக்கூடிய அந்த திருநீற்றிலே சோதி என்பதாக சொல்லி அந்த திருநீற்றுக்கு ஒளி உண்டு, அந்த நீற்றினை ஒளி நீரு அணிந்து என்பதாக கோளறு திருப்பதிகத்திலே குறிப்பிடுவார். எப்பொழுது ஏன் அந்த திருநீரு ஒளி நீரு என்பதாக, ஒளி நீரு அணிந்து என்பதாக அங்கே ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு ஒரு நம்ம சிந்திக்கும். திருநீற்றுக்கு எப்படி ஒளி, ஒளி நீருன்னு சொல்றாரு, என்ன ஒளி நீரு? திருநீற்றுல ஒளி இருக்கா? நீங்க சொல்றது ரிஃப்ளெக்ஷன், சூரிய வெளிச்சம் வெளியில இருந்து வந்து திருநீற்றுக்கு உரிய ஒளி அது, திருநீற்றுக்கு உரிய ஆற்றல் அது. ஒளி நீர் அணிந்து சோதி மிகு நீர்னு சொல்றாரு, அருள் ஒளிதான் அந்த ஒளி. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி வருதுன்னா, நீங்க மின்னல் பாத்திருக்கீங்களா? மின்னல், மின்னலுக்கு எப்படி ஒளி வருது தெரியுமா? மின்னல் எப்படி ஒளி வருது? இடியோட இடியா, ரெண்டு இடி,
மேகங்கள்,
மேகங்கள் ரெண்டும் உரசுகின்ற பொழுது அப்படி அப்படி உரசினதுக்கு அப்புறம் எவ்வளவு ஒரு 10,000-20,000 வோல்ட் சார்ஜ் அங்க கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. மேல ப்ரொடியூஸ் ஆனது கீழே பூமியை நோக்கி வருது. ஒளியெல்லாம் இல்ல, கரண்ட். கரண்ட் என்ன ஒளி? மேல ப்ரொடியூஸ் ஆகுறது கீழே வந்துட்டு இருக்கு. வர்ற போது அந்த பாத்து இருக்கு பாத்தீங்களா, மேலைக்கும் கீழையும் பூமிக்கு நடுவுல, அதுல இருக்கக்கூடிய துகள்கள் டஸ்ட், இட்ஸ் பர்னிங், எரியுது. அப்படி எரிகின்ற பொழுது அதுல வருகின்ற வெளிச்சம் தான் நமக்கு மின்னலா தெரியுதே தவிர மின்னலுக்கே ஒளி இல்ல. அதே போல திருநீர் பூசியவுடன் திருநீர் இருக்கக்கூடிய, திருநீர் பார்க்கக்கூடிய திருநீர் அதனுடைய ஒளி அதனுடைய மத்தியத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வினைகளையும் எரிக்கின்ற பொழுது வருகின்ற ஒளி அது. அதனாலதான் ஒளி நீர்னு சொன்னா திருநீர் மந்திரமாவது நீர் பதிகம் முழுக்க, அதுதான் ஞானசம்பந்த பெருமாள் சொல்றார். திருநீற்று திருப்பதிகம் என்பதாக சொல்லி அது ஒரு அற்புதமான பதிகம், நம்ம லிஸ்ட்ல விட்டுட்டோம் அன்னைக்கு அந்த பதிகங்களை பற்றி சொல்லுகின்ற போது. அந்த திருநீற்று திருப்பதிகம் வினைகளை நீக்க வல்லது, வினையை எரிக்க வல்லது திருநீர். ஆக திருநீர் பூசினால் என்ன ஆகுது? இவரோட இவர் திருநீர் பூசி இருக்கிறத நாம் பார்த்தா அவ்வளவு. அதனாலதான் வெந்நீர் அணுகிலாதாரை கண்டால் அம்மனா அஞ்சுமாறேன்னு. வெந்நீர் அணுகிலாதாரை கண்டால் அம்மனா அஞ்சுமாறே என்பதாக சொன்னதனுடைய பொருளும் அந்த திருநீற்றுக்குரிய சிறப்பு, திருநீற்றுக்குரிய தன்மையை மிக அற்புதமாக சோதி மிகு நீர் ஒளி நீர் என்பதாக, ஒளி நீர் அணிந்து என்பதாக அங்க கோளர் பதியத்தையும் இங்க வைத்து சிந்திக்கணும்.
வினை நீரழ நீரணி அம்பலவன்
திருக்கோயர், திருக்கோயர்ல பாருங்க மணிவாசக பெருமான் சொல்லியிருக்கிறார்.
வினை நீரழ வெந்நீரணி அம்பலவன்,
வினை நீர், வினை மாய்கின்ற, வினை பொடிப்பொடியாக நீராகின்ற ஒரு தன்மை இந்த ஒளி நீர். ஒரு குறிப்பா இரண்டாவது பாடல்ல அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு கொடுக்கிறார் பாருங்க. சோதி மிகு நீர் அது மெய் பூசி ஒரு தோளுடை, ஒரு தோளுடை புனைந்து தெருவே மாதர் மனைதோறும் இசை பாடி வசி பேசும் அரணார். இது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சொல்லாட்சி, எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு குறிப்பு. ஞானசம்பந்த பெருமாள் நம்ம போற போக்குல இது அப்படியே படிச்சுட்டு போறோமானா இல்ல, ஞானசம்பந்த பெருமான் அவர் கொடுக்கின்ற கொடை, ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த கருணையை அங்க பார்க்கணும். எல்லாரும் சொல்லுகின்ற நிலையிலே இல்லாமல் ஞானசம்பந்த பெருமானுக்கே உரிய தனி நிலையிலே நின்று அதை சிந்திக்க திருவருள் கூடும். மாதர் மனைதோறும் இசை பாடி வசி பேசும். இந்த வசி பேசுதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது வெளிப்படையான ஒரு பொருள். பெருமான் அங்கே பிச்சாடனராக எல்லா மனைதோறும் சென்று இறக்கின்ற பொழுது அந்த பெண்கள் பத்துவோர் புக்கு இறந்துண்டு பாவையரை திரிவேசி படிராடி திரிவீர் கேட்கிறார். சித்தாதம் எலும்படிந்து சேவேறி திரிவீர், செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள். இப்ப கேக்குறவரு இப்படி போடுறாரு, மாதர் மனைதோர் பார்த்த உடனேயே அந்த மங்கையர்கள் அத்தனை பேரும் அவுட், அப்படியே அவுட். அவரை பார்த்த உடனே உடல் அப்படியே மெலியுது, அடல் நீர் பட்ட மெழுகது போல மணிவாசகம், அப்படியே உடல் அப்படியே உருகுது, உள்ளொளி பெருகுது, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருகுது. அப்படி உருகின்ற பொழுது கையில இருக்கக்கூடிய வளையல்கள் எல்லாம் அப்படியே தானா கழுந்து விழுது. இது வந்து கழட்டி போடுறது கிடையாது, வெள்வளை சோர அப்படியே அந்த வளைகள் எல்லாம் அப்படியே கழண்டு விழுகின்ற நிலை பெருமானை பார்த்த உடனே நிகழ்கின்ற. அவர் அப்படி ரெண்டு வார்த்தை தப்பித்தவர் பேசிட்டார்னு சொன்னா அந்த பேச்சு அப்படியே அவர்களை வசியப்படுத்தும் பேச்சாக அமைகின்ற அந்த தன்மையை வெளிப்படையான பொருளிலே வசி பேசினார். என்ன பேசி? அந்த பேச்சு பெருமான் பேசினா அதை வசிய பேச்சாக இருக்கும், அது வசி பேசி அப்படின்னு சொன்னார். இன்னொரு பொருளை ஆழமாக நாம் சிந்திக்கின்ற பொழுது, அங்கே வசி பேசினாரா சிவ என்ற நாமத்தை பேசினாரான்னு பார்க்கணும். வெளியில பார்க்கின்ற பொழுது வசிய வசிய பேசியிருப்பாரு, வசி 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 சிவ 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 என்கிற தீவினை ஆளும், சிவ சிவ எந்திட தீவினையும் ஆளும், சிவ சிவ எந்திட தேவரும் அவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே என்ற சிவகதியை தர வருகின்ற உருவம்தான் பிச்சாடனர் உருவம் என்பதை வெளிப்படுத்தும் முகமாக அந்த இடத்திலே மறைபொருளாக வசி பேசின்னு வச்சார். இது சூட்சமான பொருள், உண்மையான பொருள். பிச்சாடனரை பற்றிய குறிப்பு வசி பேசின்னு ஞானசம்பந்த பெருமான் கொடுக்கின்ற குறிப்பு. ரெண்டாச்சா, பத்தாவது பாடலிலே வினை பற்றிய குறிப்பு சொன்ன மொட்டையம்மன் ஆதர் முது தேரர் மதி இல்லிகள் முயன்றனப்படும் முட்டைகள் மொழிந்த மொழி உண்டு அருள் செய்யா முதல்வன் தன் இடமாம். இந்த முயன்றனப்படும் என்பது அவர்களுடைய கொள்கையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா, அவ்வினைக்கு இவ்வினை, அந்த வினைக்கு இந்த வினை தானாக வந்து உங்களை அடையும். வினையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கர்த்தா தேவையில்லை, வினை வருவதற்கு அது தானாக வந்து சேரும் என்கின்ற அந்த கொள்கையை முறியடிக்கும் முகமாக முயன்றனப்படும் என்கின்ற அந்த சொல்லாட்சி அங்க வைக்கிறார். வினைகள் என்று சொல்லக்கூடிய இந்த வினைகளை பெருமான் எப்பொழுது இந்த ஆன்மாவிற்கு முழுமையாக நீக்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீக்கிட்டே வருவேன். இப்ப நமக்கெல்லாம் எப்படி ப்ராசஸ் கேட்டீங்கன்னா, இந்த டேப் ரெக்கார்டர் முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மேக்னெட்டிக் டேப் வரும். இந்த மேக்னெட்டிக் டேப் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த டேப் அப்படி போட்டீங்கன்னா அந்த டேப்ல வந்துட்டு அப்புறம் டேப் பிளேன்னு ஒண்ணு இருக்கும், ரெக்கார்டுன்னு ஒண்ணு இருக்கும். பிளேயும் ரெக்கார்டையும் ரெண்டுத்தையும் சேர்த்து அழிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது போயிட்டே இருக்கும். இப்படி நடந்துட்டு இருக்கிறது நமக்கெல்லாம், அழிஞ்சிட்டு தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் அப்படியே ஆண்டியா ரேடியோ போனீங்கன்னு சொன்னா, உலக மொத்த மொத்தமா டேப் உலக பெருசுக்கு இருக்கும். இதெல்லாம் இந்த டேப்ப வந்துட்டு நீங்க இந்த மாதிரி சிஸ்டம்ல கொண்டு வந்து நீங்க அழிக்கணும்னு சொன்னா 2 மாசம் 3 மாசம் ஆகும். அவ்வளவு பெரிய மொத்த மொத்த டேப் உலக ரோலுக்கு இருக்கும். அதுக்கு அவங்க என்ன வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய ஒரு கல்லு மாதிரி இருக்கும், அதுக்கு டிமேக்னடைசர் பேரு, அதுல கொண்டு போய் அப்படி வச்சிருவோம். வச்சுட்டு ஒரு சுவிட்ச போடுவோம், டர்ன்னு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. முடிந்த அத்தனை டேட்டாவும் எரேஸ். எந்த நிலையிலே எந்த ஆன்மா இருக்குன்னு பாப்பார், மந்த நிலையா தீவிர நிலையா, எந்த நிலையிலே இருக்குன்றது ஆன்மா. அதற்கு தகுந்தாற் போல வினை நீக்கம் நிகழும். இது கால்குலேட்டிவ், இது சிவபெருமானால் மட்டுமே செய்ய முடியும். வினையை எவ்வளவு தூரம் எவ்வளவு நீக்க வேண்டும் என்ற கணக்கோடு நீக்குவார். அதனாலதான் எழுதும் கீழ்கணக்கு கணக்குன்னாரு. சும்மா அது எப்படியும் வந்துட்டானே கொஞ்சம் தள்ளு, இந்த பக்கம் வந்துட்டானா இன்னும் கொஞ்சம் தள்ளு, அப்படி எல்லாம் கணக்கு, அப்படி அந்த கணக்கு இல்ல. சும்மா எவ்வளவு வினையை எவ்வளவு தூரம் எப்படி நீக்க வேண்டும். அதே மாதிரி அருளாளர்கள் இந்த மண்ணுலகத்திலே இருக்கின்ற பொழுது கொஞ்சம் வினை அப்படி அந்த வாசனை வந்துருச்சுன்னு சொன்னா உடனே அப்படியே நீக்கிடுவார். பேலன்ஸ் அக்கௌண்ட் அங்க வச்சிருக்க மாட்டார், ஜீரோ அப்படியே பண்ணிடுவார். சாதலும் பிறத்தலும் தவிர்த்தனை தவிர்த்தனை தன்னருள் கொண்ட என் தலைவனைவர். அப்படி அந்த வினை கணக்க அங்கங்க நீக்கிடுவார். வாரியார் சுவாமிகள் ஒரு முறை, இரண்டாவது முறை கைலாய யாத்திரை அப்ப கிளம்பினார். வாரியார் சுவாமிகள் கைலாய யாத்திரை போறார்னு கேள்விப்பட்டா போதும், அவர் கூட வருகின்ற கூட்டம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் அங்க சேர்ந்துடும். அவரோட கைலாய பயணம் போறது, இப்ப தலப்பயணம் ஒருத்தர் போறாருன்னு சொன்னா அவர் கூட, ஏன்னா வாரியார் சுவாமிகள் கூட போனா விஷயமே வேற. நாமும் தனியா போறதுக்கும் அவரோட தெரிஞ்சவங்க கூட போறதுக்கும் அதிக வித்தியாசம். இப்ப கணேஷ் கிளம்புறாரு தலப்பயணம், எத்தனை முடியுமோ அத்தனை நம்ம அவர் கூட அப்படி ஒட்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது தனி ஒரு சிறப்பு. இப்ப வந்து வாரியாசாமிகள் போனாருன்னு கேள்விப்பட்ட உடனே எல்லா லிஸ்ட் சேர்ந்துதான். அதுல கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு அன்பர், அவரு அதுல அந்த ரொம்ப நாளா அவருக்கு வாரியாசாமி கூட கைலா யாத்திரை பண்ணணும்னு ரொம்ப உண்மையா நடந்த நிகழ்ச்சி வாரியாசாமிகளே எழுது. அவரு கூட போனோம் ரொம்ப ஆசைப்பட்டார். எல்லா லிஸ்ட் எல்லாம் வந்துதான் ப்ரிப்பேர் பண்ணவரு ஏதோ அங்க எங்கன்னு ஏதோ பண்ணிட்டு கரெக்டா அவர் பேர் மட்டும் இல்ல அந்த லிஸ்ட்ல. மீதி எல்லாம் அவருக்கு எப்படி இருக்கும், துயரம் தாங்க முடியாமல் அந்த அவரோடு செல்ல முடியவில்லையே, கைலாய பெருமானை அவரோடு சேர்ந்து தரிசனம் செய்ய முடியவில்லையேன்னு சொல்லி வருந்தி 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 அந்த பட்டியல் தயாரிச்சார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு முன்னே தற்கொலை செய்து கொண்டார். அந்த அளவிற்கு பக்தி அவரே எழுதுறாரு. அவனுடைய வீட்டுக்கு முன்னே சிவபெருமான் அதே மாதிரி ஒரு தலைப்பயணம் வா, எப்படி நம்மள எப்படி கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிளம்புனாராம். சிவபெருமான் கிளம்புறாருன்னு சொன்னா எத்தனை பேர் ரெடியா இருப்பீங்க சிவபெருமான் கூட தலைப்பயணத்துக்கு? சிவபெருமான் கூட தலைப்பயணம் கிளம்புறது யாருமே ரெடி இல்லையா? சிவபெருமான் கூட தலைப்பயணம் எல்லாரும் ரெடி. சிவபெருமான் ஆனா யாரையுமே கூட்டிட்டு போல, ஒரே ஒருத்தரை மட்டும்தான் கூட கூட்டிட்டு போனார். அவருடைய நெருங்கிய தோழர் அவரை மட்டும் கூட கூட்டிட்டு போறார். யாரு? அதான் இல்ல தோழர் அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா சுந்தரர் விட்டு இன்னொரு தோழர் இருக்கிறார், குபேரன். இந்த குபேரன் நிதிக்கு தலைவனாக ஒருத்தர் வச்சிட்டு இருக்கிறார். நிதி கிழவன், இருநிதி கிழவன். இந்த இருநிதி கிழவன் என்று சொல்லக்கூடிய குபேரனை மட்டும் வாப்பா போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கிளம்புறாரு. எதுக்கு குபேரனை கூட கூட்டிட்டு போறாருன்றதுக்கு ஒரு சூட்சமான காரணமும் இருக்கு. அங்கேருந்து மேலேருந்து கைலாயத்துல இருந்து கீழே வரவருக்கு இங்க கரன்சி ப்ராப்ளம் ஆகும். அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்குது. சோ அங்கிருந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் போய் குபேரன் வந்து பைசா அரேஞ்ச் பண்ணணும். இந்த யூரோ இங்க என்ன எண்ணா, இங்க என்ன யூரோவா இல்ல டாலரா, எங்க போவாருன்னு தெரியாது. பெருமான் திடீர்னு யூஎஸ் போவாரு, அங்க ஒரு கோயிலுக்கு போவாரு, எப்படி பண்றாங்க என்னன்னு பாப்பாரு. சுவிட்சர்லாந்து போவாரு, அங்க பண்ணுவாரு. அதனால எப்பவுமே ரெடியா இருப்பாரு. யாரு? குபேரன். ஆனா பார்த்தா எங்க கூட்டிட்டு போனார்னு சொன்னா காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த காவிரி பூம்பட்டினத்துக்கு உள்ள நுழைஞ்ச உடனே குபேரன் அவுட். இவ்வளவு நாளா இவ்வளவு இடங்கள் போயிட்டு வந்தோம், சரி இந்த காவிரி பூம்பட்டினத்துக்கு உள்ள போன உடனே ஏதோ ஒரு ஒண்ணு பண்ணுது. கண்ணப்பருக்கு எப்படி குடுமி தேவரோ அந்த மாதிரி போனாரு. போனது ஒரு திருவன்காடு எங்க இந்த பக்கம் தானே? ஆமா. சரி ரைட்டு, எப்படி வழிபாடெல்லாம் நடக்குது, எத்தனை பேர் அடியாருங்க வராங்க, யார் யாரெல்லாம் திருமுறை படிக்கிறாரு பாக்கலாம் வா அப்படின்னு கூட்டு போனேன். கூட்டிட்டு போனவரு சிவபெருமான் பார்த்தாரு, ரைட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டா எழுதியிருக்காங்களா, எந்த அளவுக்கு இந்த கோயில்ல என்னென்ன தில்லுமுல்லு நடக்குது என்ன, ரைட்டு உண்மையாவே கணக்கா இல்ல நம்மள மாதிரி கணக்கா அப்படின்னு இவரு ஒற்றையூர்ல போய் ஒரு வரியை அப்படி தள்ளி எழுதினார் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது எழுதியிருக்காங்களா பாத்துட்டு இவர் பாட்டுக்கு திரும்பி வர்றாரு. குபேரன் அங்கே நிக்கிறாரு. திருவன்காடரை பார்த்த குபேரன் அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருக்கிறார். இப்ப டூரிஸ்ட் கூட போயிருக்கிறாங்க, போனதுக்கு அப்புறம் ஒரு கோயில்ல ஒரு இடத்துல நிக்க விடுவாங்களா? அப்படி நின்றுட்டு இருந்தீங்கன்னா, சார் பிளீஸ் இங்க நீங்களே இருங்க, நாங்க பாட்டுக்கு கிளம்புறோம், நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். அந்த மாதிரி சிவபெருமான் பார்த்தாரு. குபேரா என்னன்னாரு. ஆ சரி வாங்க அப்படின்னு பார்த்தாரு குபேரா. திருவெண்காட்டு பெருமான் மீது, திருவெண்காட்டு ஈசன் மீது உனக்கு பேர் அவா ஏற்பட்டு விட்டது, சரி நீ கொஞ்ச நாள் இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் மேல போயிட்டார். குபேரன் திருவெண்காடரை பார்த்து திருவெண்காடர் மீது அந்த பட்ட ஆசையின் காரணமாக ஒரு பிறப்பு ஏற்பட்டது. அவர்தான் பட்டினத்தாராக அனுப்பினார். பட்டினத்தாராக அவதாரம் செய்ததனுடைய பின் பாத்தீங்கன்னு சொன்னா, திருவெண்காட்டு பெருமான் மீது வைத்த ஒரு ஆசை, ஒரு ஆசைக்கு ஒரு பிறப்பு. எது? ஒரு ஆசைக்கு ஒரு பிறப்பு. அப்ப எத்தனை ஆசை, எத்தனை பார்க்கிற இடத்துல எல்லாம் ஆசை, பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஆசை, அப்படியே நீங்க கவுண்ட் பண்ணிட்டே வரலாம். ரைட், ஒன்னு ரெண்டு மூணு நாலு பிறவி அப்படியே கவுண்ட். அப்படி கூடவே இருந்தார் குபேரன். வெண்காட்டு பெருமானை எண்ணிய உடனேயே அந்த இடத்திலே அவருக்கு ஒரு பிறப்பு கொடுத்து அந்த கணக்கை அங்கேயே சரி பண்ணார். பாருங்க, அவர் தான் விரல் வித்தகர். இதை யார் பண்ண முடியும்? சிவம் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து அங்கே ஆன்மாவோடு ஒன்றாக இருந்து அது ஆன்மா எண்ணுகின்ற அத்துணைக்கும் அது உடனாக நிற்கின்றது. அப்படி உடனாக நிற்கின்ற ஒருவர் தான் இது உள்ள ஏற்பட்ட ஆசை. வெளியில சொன்னாரே சிவபெருமான்ட்ட, எனக்கு ஒரு பிறப்பு கொடு, நான் போயிட்டு வரேன். உள்ளுக்குள்ளே எண்ணிய அந்த ஆசையின் காரணமாக அந்த வினை, அந்த வினைக்கு ஒரு பிறப்புன்னு ஒரு கால்குலேஷன் போடுறா இருப்பாருங்க. அந்த ஒரு கணக்கினை வேறு எந்த கடவுளும் செய்ய இயலாத ஒன்று. அவ்வினைக்கு இவ்வினை என்பதாக சொல்லுகின்ற கணக்கெல்லாம் இங்க வேலைக்காகாதுன்னு சொல்லி நிலைநிறுத்தும் ஒரு இடம்தான் முயன்றனப்படும் என்பதாக சொல்லி அவர் முயன்று செய்த வினைகளே அதுவாக வந்து பயன் தரும் என்பதாக சொல்லுகின்ற அறிவிலிகால் அப்படி வெளிப்பட்ட திருப்பதிகம் அந்த குறிப்பினை. அதுல இன்னொரு குறிப்பும் சொல்றாரு, ஆறாவது திருப்பாடல்ல வழிபாட்டிலே அவர் பாத்தீங்கன்னு சொன்னா எங்கெங்கெல்லாம் செங்கலூர் பிள்ளையாரை அவர் குறிப்பிடுகின்றாரோ அங்கெங்கெல்லாம் மிகச் சிறப்பாக அந்த வழிபாட்டு சிறப்பினை குறிப்பிடுவதற்காக ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுவார். மந்த மலர் கொண்டு வழிபாடும் செய்யும் மானி உயிர் அங்கே இந்த அந்தரன் என்று சொல்லக்கூடிய யாரு? மார்கண்டேயன். மார்கண்டேயனுடைய அந்த உயிரை நொப்ப வந்த அந்த காலனை காலால் புதைத்த அந்த செய்தி. அப்படி செய்கின்ற பொழுது அவர் எவ்வாறு இந்த மார்கண்டேயர் வழிபாடு செய்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்பினை கொடுக்கிறார். செங்கலூர் பிள்ளையார்ல தவறா சொல்லி மார்கண்டேயர் இப்ப இவர் வழிபாடு செய்கின்ற அந்த வழிபாட்டினை ஒரு குறிப்பு சொல்றார். மந்த மலர் கொண்டு வழிபாடுன்னு சொல்றார். மந்த மலர் என்பது என்ன? மலர் கொண்டு வழிபாடு செய்தல் மந்த மலர் என்பதாக ஒரு குறிப்பு ஞானசம்பந்த பெருமான் இந்த இடத்துல கொடுக்கின்றாரே, அது என்ன என்பதாக சொன்னால், இந்த மலர் என்று சொல்லக்கூடிய அந்த மலர் மலர்ந்த மலராகவும் பெருமானுக்கு எடுக்கக்கூடாது, மொட்டாக இருக்கிற மலரையும் எடுக்கக்கூடாது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம். மொட்டாக இருக்கிற மலர் அப்ப அதை வந்து போட்டீங்கன்னு சொன்னா மலராது. மலர்ந்த மலர் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வண்டு வந்து அதுல அது எஜில் செய்து உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகின்னு நவுக்கரசு பெருமான் ஒரு குறிப்பு சொல்வார். அப்ப அந்த மலர் எப்படி இருக்கணுமா? இந்த மலரை எடுத்து கொண்டு வந்து அந்த பெருமாளுடைய திருவடியில அப்படி போட்ட உடனே திருவடியில அந்த மலர் மலரும். அப்படி அந்த மலரை தேர்ந்தவர் நாவுக்கரச பெருமான். சும்மா இல்ல, அந்த மலரை அந்த நகத்தினாலே இப்படி அதை தடவி தடவி அதனுடைய பக்குவத்தை பார்த்து பார்த்து நகமெல்லாம் தேய அந்த மலரை அதை எடுத்துக்கொண்டு வந்து பெருமானுடைய திருவடியில போடுறார். சகமலாது அடிமை இல்லை, தாழலாது துணையும் இல்லைன்னு நகமெல்லாம் தேய. அப்படி நகமெல்லாம் தேய்கின்ற அளவுக்குன்னு சொன்னா எப்படி அதை ஆய்ந்து பார்த்திருப்பார்கள்? அப்படி அந்த மலரை கொண்டு வந்து அப்படி ஆன்மாவாகிய நாம் இறைவனுடைய திருவடியிலே மலர வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பு தான் அந்த மலர் அர்ச்சனை வழிபாடு. அதை மந்த மலர் கொண்டு வழிபாடு செய்யும் நிலையை குறிப்பிட்டு காடி நகரோடு இந்த திருப்பதிகத்தை அவர் இணைக்கின்றார் என்கின்ற குறிப்பினையும் சொல்லி அங்கே இருந்து திருப்பாதிரி புலியூர். திருப்பாதிரி புலியூர்னு சொன்ன உடனேயே ஞாபகத்துக்கு வர்றது யாரு? திருப்பாதிரி புலியூர்னு உடனே ஞாபகத்துக்கு வர்றது யாரு? யாரு? இன்றாடுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான் துணையவர்க்கு அன்பன் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடி உங்கட்கே என்பதாக சொன்னார். கல்ல கட்டி போட்ட உடனேயே யார? நாவுக்கரசன். கல்ல கட்டி போட்டாங்க, போட்டது ஒரு இடம், எழுந்தது ஒரு இடம். எழுந்த அந்த கரை ஏறிய இடத்திற்கு கரை ஏற்றி விட்ட குப்பம்னு பேரு. அந்த கரை ஏறி அப்படி வந்தவுடனேயே பெருமானை தரிசனம் செய்தார். அதுதான் திருப்பாதிரி புலியூர். கரை ஏறி வந்தவுடனே தரிசனம். திருப்பாதிரி புலியூர் பெருமானுக்கு தோன்றா துணை நாதர்னு பேரு. அவர் தோன்றா துணை நாதர், தோன்றா துணையாக விளங்கும் பெருமான். பெருமானுக்கு சுந்தரருக்கு எல்லாம் தோன்றும் துணையாக விளங்கும் பெருமான். நமக்குதான் தோன்றா துணை, நமக்கு தெரியறதில்ல பெருமான் செஞ்சாரா செய்யலையா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு. உருகுவார் உள்கிற்றெல்லாம் உடன் இருந்து அருதி என்று வெல்கிறேன் வெல்கிட்டு நான். அப்படி பெருமான் நம்மோடு இருந்து கொண்டு நமக்கு செய்கின்ற அந்த உபகாரத்தை நீங்க எண்ணினீர்கள் என்பதாக சொன்னால், அதற்கு ஒரு ஸ்டேஜ் உண்டு. ஒரு சில பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது புரியும். ஒரு ஒரு தாயினுடைய ஒரு அன்பு, தாயினுடைய ஒரு கருணை எப்பொழுது புரியும் என்பதாக சொன்னால், அந்த தாயினுடைய மறைவுக்கு பின்னே அது மிக மிக ஆழமாக புரியும். சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது புரியாது. குழந்தையாக இருக்கின்ற பொழுது அந்த தாய் எவ்வாறு அந்த குழந்தையை பேணி பேணுகின்ற நிலை, தாய் என்கும் சிவத்திற்கும் தான் பேணுதல் என்கின்ற ஒரு தொழில் உண்டு. ரெண்டு பேருக்கு தான் உண்டு, ஒன்று தாய் இன்னொன்று சிவம். பேணு பெருந்துரை என்பதாக அந்த சிவத்தினுடைய தலத்திற்கு பெயர். பேணுதல் என்பது சிவத்திற்கும் தாய்க்கும். அப்படி பேணுதல் என்கின்ற அந்த பேணுதல் என்கின்ற நிலை, அந்த தாய் அந்த குழந்தையை வளர்த்து பெரிய நிலையிலே வருகின்ற பொழுது அந்த தாயினுடைய மறைவுக்கு பின் அந்த தாயை எவ்வாறு இந்த நமக்கு இந்த தாயானவள் நமக்கு உதவியாக இருந்தாள் என்பதாக எண்ணுகின்ற பொழுது அப்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதை அவள் செய்த அந்த கருணை, அவள் செய்த அந்த நிலையை எண்ணுகின்ற பொழுது நம்மையே அறியாமல் கண்ணிலே இருந்து நீர் தாரை தாரையாக வரும். இது நிச்சயமான ஒரு. அப்ப இந்த பிறப்பிலே நமக்கு தாயாக இருக்கக்கூடிய அவள் இவ்வாறு நமக்கு துணை செய்தாள் என்பதை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது, நமக்கு இத்துணை நம்மை அறியாமலேயே இத்துணை அந்த அன்பு பெருக்கம் உள்ளுக்குள்ளே எழுகின்றது. அப்படி சிவமானது ஒரு ஸ்டேஜ், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் சொல்றாரு சிவஞா. இது சைவ சித்தாந்தத்திலே மிக மிக முக்கியமான ஒரு இடம். இந்த இடம் நீங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டிய ஒரு இடம். சைவ சித்தாந்தத்திலே ஒரு சொல்லாட்சி மெய்கண்டார் பயன்படுத்துவார். அயரா அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் பயன்படுத்துவார். இந்த அயரா அன்பு என்பது வேறொன்றும் இல்லை, அது தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடிவோங்கட்கே என்கின்ற அந்த திருமுறையினுடைய வாக்குதான் அங்கே அயரா அன்பாக வெளிப்படும். மிக மிக திருமுறையினுடைய தோய்வினாலே வெளிப்பட்டது சிவஞான போதம். அயரா அன்பு என்பதாக சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது சிவம் இந்த ஆன்மாவினுடைய குற்றமாக விளங்கக்கூடிய அந்த மலத்தை நீக்கும். மல நீக்கம் என்பது இந்த ஆன்மாவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருவினை ஒப்பு என்று சொல்லக்கூடிய நிலை வந்து மலம் முழுவதுமாக நீங்கியது. மல நீக்கம் ஆன பிறகு அடுத்த நிலை அருள் பதிவு. இந்த அருளிலே இந்த இன்பத்தினை இந்த ஆன்மா துய்க்க வேண்டும் என்பது ஒரு ஸ்டேஜ். வீடு, அடுத்த ஸ்டேஜ் பேரு. வீடு பேரு, அதனாலதான் வீடு பேரு என்பது சொன்னால், விடுதல் என்பது எதை பிடித்துக் கொண்டிருக்கிறதோ அது உடனும், அது ஆணவம். ஆணவமாகிய மலம், அந்த மலம் நீக்கம் என்பது ஒரு ஸ்டேஜ், அதற்கு வீடு. பேறு என்பது சிவத்தினிடத்திலே அந்த இன்பத்தை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலை, சிவத்தினிடத்திலே அந்த இன்பம். சைவ சித்தாந்தம் தான் மிக அற்புதமாக ஒரு இடம் சொல்லுது. மல நீக்கத்திற்கும் இன்ப தூய்ப்பிற்கும் இடையிலே ஒரு ப்ராசஸ், ஒரு மயிரிழையான ஒரு நடுவில் ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸுக்கு பெயர் அயரா அன்பு என்பது. மிக மிக ஆழமான ஒரு இடம். மல நீக்கம் ஆயிடுச்சு, பெருமான் இன்பத்தை கொடுத்துட்டார், தூய்த்து கொண்டிருக்கிறோம் என்பது சூத்திரம் என்பதுதான் அடிப்படையான ஒரு வெளிப்படையான ஒரு நிலை. ஆனா இந்த ரெண்டுத்திற்கும் நடுவிலே ஒன்று நிகழ்கின்றதுன்னு அப்பர் பெருமான் தான் இந்த திருப்பாதிரி புலியூரிலே வெளிப்படுத்துவார். அது அப்படியே உள்வாங்கி கொண்டார் மெய்கண்ட தேவர். மல நீக்கம் என்று சொல்லக்கூடிய மல நீக்கமானது இத்துணை காலமும் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த இந்த உயிரானது இதிலே இருந்து வெளிப்படுது. வெளிப்பட்ட உடனேயே இந்த இன்பத்தை வாரி வழங்குவதற்கு பெருமான் ரெடியா தான் இருக்கிறார். இது இந்த இன்பமே என்று சொல்லக்கூடிய அந்த வரம்பில் இன்பத்தை வழங்குவதற்காக இருக்கிறார். ஆனா இந்த இன்பமானது முழுமையான இன்பமாக இது அனுபவிக்க வேண்டும், ஒன்று. இரண்டாவது, இந்த இன்பம் இரட்டடிப்பு இன்பமாக ஆக வேண்டும். இந்த இன்பத்தை துய்க்கின்ற பொழுது இந்த ஆன்மாவானது இரட்டடிப்பாக மேலும் மேலும் இந்த இன்பம் அங்கே பெருக வேண்டும் என்பதற்காக ஒரு வேலை செய்யறாராம். என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த மலம் முழுவதுமாக நீங்கியவுடன் இந்த ஆன்மாவிற்கு ஒரு அங்கே ஒரு பக்குவம் அங்கே கொடுக்கிறார். என்ன பக்குவம் கொடுக்கிறாருன்னு சொன்னா, இந்த ஆன்மாவானது இந்த ஆன்மா இருளில் ஆணவ இருள இருந்த இந்த ஆன்மாவை வெளிக்கொணர்ந்து வருவதற்காக இந்த ஆன்மாவிற்கு ஓரறிவு, ஈரறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சு, ஆறு என்று கொடுத்து படிப்படியாக ஏற்றி வந்து இந்த ஆன்மாவினுடைய முதல் பிறப்பிலே இருந்து இறுதி பிறப்பு வரையிலும் இந்த ஆன்மாவை எவ்வாறு இந்த சிவமானது உபகாரம் செய்து அந்த ஆன்மாவை வளர்த்தது என்கின்ற அந்த பக்குவத்தை அந்த இடத்துல கொடுப்பார். எப்படி தாயானவள் இந்த குழந்தையை பிறந்ததிலே இருந்து எப்படி வளர்த்தாள் என்பதை எண்ணுகின்ற பொழுது அந்த இடத்திலே ஒரு அன்பு பிறக்கிறதோ, அதை போல சிவத்தை இந்த இடத்திலே தொடர்ந்து நின்ற தாயானை என்பதாக ஒரு வாக்கு சொல்லுவார். தொடர்ந்து நின்ற தாயான் என்பதாக அப்பர் பெருமான் ஒரு வாக்கு சொல்லுவார். அது தோன்றா துணையோடு இணைத்து வைக்க வேண்டிய ஒரு வாக்கு. அப்படி ஒரு பிறப்பிற்கு தாயாக அல்லாமல் எல்லா பிறப்பிலேயும் எனக்கு தாயாக இருந்து வளர்த்த அந்த சிவத்தை எண்ணுகின்ற பொழுது, ஒரு பிறப்பிலே எண்ணுகின்ற பொழுது இத்துணை அந்த அன்பு பெருக்கம் நம்முடைய கண்ணிலே நீராக வருகின்றது. இத்தனை பிறப்புகளிலே சிவம் என்னை இப்படியெல்லாம் காத்ததே என்கின்ற எண்ணம் இருக்கின்ற பொழுது இந்த ஆன்மா சிவத்தின் இடத்திலே அந்த அன்பு பெருகும். உடனே அந்த இன்பத்தை கொடுப்பார். இப்பொழுது அந்த இன்பம் முழுமையான இன்பமாக அது அனுபவிக்கும் என்பதை காட்டும் இடம்தான் பெருமான். அந்த அன்பானது வெறும் அன்பு அல்ல, அயரா அன்பு என்பதாக சொல்லி, தாயினுடைய அன்பு கூட ஒரு இடத்திலே ரெண்டு இடத்திலே என்னடா என்பதாக சொல்லி அது கோபித்துக் கொள்ளும் அன்பாக இருக்கும். ஆனால் சிவம் எந்த காலத்திலேயும் இந்த உயிரோடு கோபித்துக் கொண்டதாக சரித்திரம் இல்லை. இந்த உயிர்தான் சிவத்தை அதை வேறுபடுத்துகின்றதே தவிர, இந்த சிவம் இந்த உயிரோடு எப்பொழுதும் ஒன்றாக இருந்து இதை வளர்த்து வரும் தாயாக நிற்கும் நிலையை, தாயாய் என்னை வளர்த்தனை போற்றி என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே, ஒரு பிறப்பிலே அல்ல எடுத்த முதல் பிறப்பிலே இருந்து கடைசி பிறப்பு வரையிலும் வளர்த்த தாயாக நிற்கும் சிவம் என்பதை காட்டும்போதுதான் தோன்றா துணையாக நிற்கும் திருப்பாதிரி புலியூர் பெருமான். ஒரு பிறப்பு ரெண்டு பிறப்பு இல்ல, அப்பர் பெருமானுக்கு காமிச்சாராம். திருப்பாதிரி புலியூர் பெருமான் திருவடியில வந்து விழுந்த உடனேயே இத்தனை நிலைகளிலே கடந்து வந்திருக்கின்றனே, இத்தனை நிலைகளையும் கடந்து வந்த நான், எனக்கு இந்த சிவம் எத்துணை இந்த சிவமானது உதவி செய்திருக்கின்றது என்பதை தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்கட்கே என்பதாக சொன்னான். அப்படி தோன்றா துணையாய் நின்ற பெருமான் ஆண்ட அரசு என்கின்ற நிலையிலே வருகின்ற அத்துணை மாசில் வீணையும் அங்கே எல்லாம் அந்த நீற்றறையிலே இட்டது எல்லா நிலைகளுக்கும் சிவம் மூலமாக இருந்து துணை செய்கின்ற அந்த நிலையை இங்கே தோன்றா துணை நாதராக இருந்து அவர்தான் துணை செய்தார் என்கின்ற அந்த இன்பமானது அங்கே வெளிப்படுகின்றது என்பதை காட்டுவதுதான் தோன்றா துணை என்பதும், அந்த தோன்றா துணை என்பதோடு இணைத்து தொடர்ந்து நின்ற தாயானை என்கின்ற குறிப்பும், மூன்றாவது சிவஞான போதத்திலே அயரா அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த அயரா அன்பும், இது மூன்றும் இணைந்த ஒரு தலம்தான் திருப்பாதிரி புலியூர் தலம். அப்படி அந்த திருப்பாதிரி புலியூர் தலத்திற்கு திருஞான சம்பந்த பெருமான் அங்கே நின்று வணங்குகின்ற பொழுது இந்த வினை எவ்வாறு மாயும் என்பதை மிக அற்புதமாக இந்த பதியத்திலே காட்டுவார். அப்படி இந்த வினையாயின ஒழியுங்களே என்பதாக சொல்லி, வினை ஆனது சிவபெருமானை வழிபட்டால் நீங்கும் என்பதை மிக அற்புதமாகவும், வழிபாடு என்பதாக சொல்லி பெருமானை இரண்டு நிலைகளிலே வழிபாடு, ஒன்று ஒளியினாலே ஏற்றுதல் என்கின்ற நிலை ஒரு வழிபாடு, இரண்டாவது செயலினாலே அவரை மலரிட்டு வணங்குதல் என்பது இரண்டாவது. அப்படி பெருமானை ஒளியினாலே ஏற்றுதலும் ஏற்றி வழிபடுகின்ற நிலையும், பூவும் புனலும் சொரிந்து வழிகின்ற பொழுது அது செயலால் நடக்கின்ற நிலையும், இரண்டு நிலைகளும் அங்கே இணைவதுதான் வழிபாடு. வழிபாட்டிலே இது இரண்டும் உறுப்புகள் அங்கம் என்பதாக ஞானசம்பந்த பெருமான் பல இடங்களிலே இந்த இரண்டையும் இணைத்து காட்டுவார். அப்படி ஒளியால் ஏத்துதல் என்பதற்கு திருநாகேஸ்வர திருப்பதிகம் ரெண்டு பதிகம் இருக்கும். அந்த ரெண்டு பதிகத்திலே முதல் திருப்பதிகம் பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால் அது ஒளியால் ஏத்துதல் என்கின்ற நிலையிலே அதை மிக ஆழமாக அந்த இடத்திலே ஒளி ஏத்துதல், ஒளியால் ஏத்துதல், பெருமானை வாயினாலே பாடி பாடி அவருடைய புகழை பாடுகின்ற நிலையிலே வழிபாடு. இரண்டாவது திருப்பதிகம் பார்த்தீங்கன்னு சொன்னா பூவும் நீரும் கொண்டு தொழுகின்ற நிலையிலே இந்த உடலை கொண்டு பெருமானுக்கு அடிமை செய்கின்ற நிலையிலே தொண்டு செய்கின்ற நிலையிலே அமைந்த வழிபாடு அது இரண்டாவது நிலை. அப்படி இந்த இரண்டும் இணைகின்ற நிலைதான் வழிபாடு என்பதை காட்டும் திருப்பதிகங்கள் திருநாகேஸ்வர திருப்பதிகங்கள் ரெண்டு. அது இங்கேயும் இந்த வழிபாட்டிலே இரண்டு அங்கங்களாக இந்த பதிகத்திலேயும் குறிப்பிடுகின்றார் என்பதாக சொல்லி இந்த திருப்பதிகத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த திருப்பதிகத்தை ஓதுவோம். அதில் ஒரு ரெண்டே ரெண்டு குறிப்பு மட்டும் அடியேன் சொல்ல
இருக்கின்ற
திருப்பாதிரி புலியூர் பெருமான் வினையினை அறுக்கும் பெருமானாக, பிறப்பு ஒழிக்கும் பெருமானாக அமைந்திருக்கின்றார். இந்த மேல் வினை என்பதை மேல் வினையாயின ஒழியுங்களே என்பதாக சொல்லி வினைகள் பற்றிய குறிப்புகளை எல்லாம் மிக அற்புதமாக கொடுப்பார். மூணாவது திருப்பாடல் மிக முக்கியமான திருப்பாடல். மருளின் நல்லார் வழிபாடு செய்யும் மழுவாளர் மேல் பொருளின் நல்லார் பயில் பாதிரி புளியூரான் புளியூருளான் வெருளின் மானின் பிணை நோக்கல் செய்து வெறி செய்த பின் அருளி ஆகத்திடை வைத்ததும் அழகாகவே அப்படின்னு சொல்றார். மருள் இல் நல்லார் வழிபாடு செய்யும் என்பதாக சொல்ல அங்க மருள் என்று சொல்லக்கூடிய அந்த மயக்கம் இல்லை. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள் ஆனாம் மானாப்பிரம், அது மருள் என்று சொல்லக்கூடிய நிலை நீங்கிய நிலை. அப்படி மருள் நீங்கிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அடியார்கள். அப்படி அந்த அடியார்கள் எல்லாம் வந்து வழிபாடு செய்யும் நிலை. வழிபாடு என்பதாக அமைக்கின்ற பொழுது பட்டினத்தார் மிக அற்புதமாக சிவ வழிபாட்டு செய்தியை குறிப்பிடுவார். அதுல ஒரு குறிப்பு, வரகுணப்பாண்டியன் என்று சொல்லக்கூடிய வரகுணப்பாண்டியனுடைய சிவ வழிபாட்டு சிறப்பினை ஒரு இடத்திலே குறிப்பிடுவார். இந்த வரகுணப்பாண்டியன் என்று சொல்லக்கூடிய வரகுணப்பாண்டியன், அவன் தேரை ஓட்டி செல்லுகின்ற பொழுது நரி ஊழையிடுமா, நரி ஊழையிடுறத பார்த்து சிவநாமத்தை சொல்லுகின்றது சிவசிவா சிவசிவா, நரி ஊழையிடுறது அவன் அதுல சிவநாமம். அப்புறம் தவளை கத்துமா, தவளை கத்துனா ஹரஹர ஹரஹர ஹரஹரன்னு சிவனுடைய நாமத்தை சொல்லுது தவளை. அப்படின்னு தவளை கத்துறது கூட அவனுக்கு சிவனை, எங்கு பார்த்தாலும் சிவம், எதிலும் சிவம், எங்கேயும் சிவம். அப்படி அவனுடைய வரகுண பாண்டியன் ஆட்சியில ஒரு நாள் அவனுடைய அந்த சிம்மாசனத்தில் இருக்கின்ற பொழுது ஒருத்தரை புடிச்சு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவர் திருநீர் பூசிய அடியவராக நிற்கின்றார். திருநீர் பூசிய அடியவர் இவர் குற்றம் செய்து விட்டார்னு சொல்லி கொண்டு வந்து வரகுண பாண்டியன் முன்னிலையில நிறுத்தின உடனே சிவன் அடியாராக தோன்றுகின்றாரே, என்ன குற்றம் செய்தீர்கள்? இவன் அங்கே சிவன் கோயிலிலே வைத்திருந்த எள்ளை எடுத்து சாப்பிட்டுட்டான், இந்த குற்றத்தை செய்தவன் இவன். ஓ, சிவன் கோயில் இந்த எள்ளை எடுத்து சாப்பிட்டு விட்டான், ரொம்ப பசியா, ஏனையா சிவன் கோயில இருக்கிற எல்லை எடுத்து சாப்பிட்டேன். அப்ப உடனே அவன் சொல்றானா, நான் கோயிலை வளமாக வந்து கொண்டிருந்தேன், அப்பொழுது வந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒருவர் சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தார். அப்படி அவர் சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பு சொன்னார், யார் ஒருவர் சிவன் சொத்தை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் அந்த கோயிலிலேயே பிறந்து அங்கேயே அவர்கள் தொண்டு செய்யக்கூடிய அந்த நிலையை பெறுவார்கள். சிவன் கோயில் சொத்தை சாப்பிட்டா சிவன், பல திருக்கோயில்கள் போனீங்கன்னா திருக்கச்சூர்ல போனோம்னு சொன்னா சிவன் கோயில்ல உள்ள திறந்த உடனே பட 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 அடிச்சுட்டு வரும் வவ்வால். இந்த வவ்வால் தொங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் அப்படி பிளாஷ்பேக்ல போய் ஒரு பிறவிய ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா அத்தனை பேரும் சிவன் கோயில் சொத்தை எடுத்து சாப்பிட்டவனா இருப்பான். இந்த சிவன் கோயில் சொத்தை எடுத்து சாப்பிட்டவனுக்கு என்னடா கதின்னா, சிவன் கோயில்ல தலையீடா தொங்கணும். அப்ப சிவனுடைய கோயில்ல இத செய்யக்கூடாதுன்றதுக்காக சொன்னாங்க. அப்ப இவரு இந்த இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், சிவன் கோயிலே தொண்டு செய்வதற்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமே அப்படின்னு நினைச்சு அந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய எல்லை எடுத்து நான் சாப்பிட்டேன். ஏன்னா அடுத்த பிறவியில இந்த கோயிலே இந்த எல்லை ஆட்டுகின்ற அந்த செக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த செக்கை ஆட்டுகின்ற மாடாக வந்து நாங்க பிறந்து சிவன் கோயிலுக்கு நான் தொண்டு செய்வேனே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமேன்னு சொல்லி நான் சிவன் கோயில இருக்கிற எல்லை எடுத்து சொத்தை சாப்பிட்டேன். இதை கேட்ட வரகுண பாண்டியன் அப்படியே பாய்ந்தானா, என்னடா சாப்பிட்ட அந்த எள்ளு அங்கங்க ஒட்டிட்டு இருந்தது அவனுடைய மேனியில, அப்படியே வாயில இருக்கக்கூடிய அந்த எல்லை நேரடியாக பாஞ்சு அவரை எடுத்து வரகுண பாண்டியன் சாப்பிட்டானா, என்னுடைய எச்சில பெல்ல எடுத்து சாப்பிடுறீங்களே என்ன? வரகுண பாண்டியன் சொன்னானா, அப்பா செக்கு இழுப்பதற்கு ஒரு மாடு பத்தாது, ரெண்டு மாடு வேணும்பான். சிவத்தினிடத்திலே வரகுண பாண்டியனுடைய அந்த நிலை, சிவத்தினிடத்திலே வழிபாட்டினுடைய நிலை, எங்கு பார்த்தாலும் சிவம், எதிலும் சிவமாக நிற்கின்ற அந்த நிலை, மருளின் நல்லார் வழிபாடு செய்யும் மழுவாளர் மேல், மிக அற்புதமா அந்த குறிப்பு சொல்லுவார். அந்த குறிப்பு மட்டும் சொல்றேன், பட்டினத்தார் சொல்லுகின்ற குறிப்பு, திருவிடை மருதூர், அது படிச்சிருங்க
முழுமையா.
சொல்லுங்க,
இருண்ட கண்டத்து எண்தோள் செவ்வான் குருவி பையரவாத்து சிறுபுரை கடந்த நெறிவரு குண்டடை மூவா பல்வ முக்கச் செல்வ தேவதேவ திருவுடை மருத மாசகள் சிறப்பின் மாணவராடும் கூட தீர்த்தம் துறக்கும் பொன்னி ஐராவணத்துறை ஆடும் மொப்ப கைலாயமான கௌரி நாயக நின்னருள் சுரந்து பொன்னடி பணிந்து பெரும்பதம் பிழையா வரம்பல பெற்றோர் இமையா நெடுங்கண் உமையாள் நங்கையும் மழைக்கடத்து புழக்கை பிள்ளையும் அமரர் தாங்கும் குல குமரவேளும் சுரிசங்கேந்திய திரு நெடுமாலும் வான்முறை படைத்த நான்முகத்து ஒருவனும் தாருகற் செற்ற வீரக்கண்ணியும் நாடின் கிழத்தியும் பூவின் மடந்தையும் வீடுயர் தோற்றத்து கோடி உருத்திரரும் ஆனா பெருந்திரள் வானோ தலைவனும் செயிர்தீர் நாற்கோட்டு ஐராவதமும் வாம்பரு அறுக்க தாம் பன்னிருவரும் சந்திரன் ஒருவனும் செந்தீ கடவுளும் நிருதியும் இயமனும் சுருதிகள் நான்கும் வருணனும் வாயுவும் இருநிதி கிழவனும் எட்டு நாகமும் மட்டவசுக்களும் மூன்று கோடி ஆன்ற முனிவரும் வசித்தனும் கபிலனும் அகத்தியந்தானும் கும்புரு நாரதர் என்று இருதரத்தரும் வித்தகப்பாடல் முத்திரத்து அடியரும் திருந்திய அன்பிற் பெருந்துரை பிள்ளையும் அத்தகு செல்வத்து தவம் மதித்து தவம் மதித்தருளிய சித்தமார் சிவவாக்கிய தேவரும் வெள்ளை நீரு மெய்யிற் கண்டு கள்ளன் கையிற் கட்டவிழ்ப்பித்தும் ஓடும் பல்நறி ஊழே கேட்டு அரணை பாடின என்று படாம் பல அளித்தும் குவளை புனலில் தவளை அரற்ற ஈசன் தன்னை ஏற்றின என்று காசும் பொன்னும் கலந்து தூவியும் வழிபடும் வழிபடும் ஒருவன் மஞ்சனத்து இயற்றிய செழுவிதை எள்ளை தின்ன கண்டு பிடித்ததும் அவன் இப்பிறப்புக்கு என்ன இடித்துக் கொண்டவன் எச்சிலை நுகர்ந்தும் மருதவட்டத்து ஒருதனி கிடந்த தலையைக் கண்டு தலையுற வணங்கி உம்மை போல எம் இத்தலையும் கிடத்தல் வேண்டும் என்று அடுத்து அடுத்து இறந்தும் கோயில் முற்றத்து மீமிசை கிடப்ப வாய்த்ததென்று நாய்க்கட்டம் எடுத்தும் காம்பவிழ்த்து உதிர்ந்த கனி உருக்கொண்டு வேம்புகட்கு எல்லாம் விதானம் அமைத்தும் விரும்பின கொடுக்கை பரம்பரக்கு என்று குறிகுழல் தேவியை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுணதேவரும் இணையதன்மையர் எண்ணிறந்தோரே அணையவன் நிற்க யானும் ஒருவன் பக்தி என்பதோர் பாடும் இன்றி சுத்தனாயினும் தோன்றா கடையேன் என்னை இறைஞ்சிலனாயிலும் ஏற்றிலனாயிலும் வருந்திலனாயிலும் வாழ்த்திலனாயிலும் கருதியிருப்பன் கண்டாய் பெருமன் நின்னுலக அனைத்தும் நன்மை தீமை ஆனவை நின் செயல் ஆதலில் நானே அமையும் நலனில் வழிக்கேன்.
அற்புதமான அந்த வரலாறு, இன்னொரு தடவை நீங்க வீட்டுல போய் படிங்க, அதுல அந்த வரலாற்று செய்தி மிக அழகாக பட்டினத்து பிள்ளையார் கொடுப்பார். வாழால் மகபு அறிந்து ஊட்ட வல்லே நல்லே, மாது சேர்ந்த சூழால் இளமை துறக்க வல்லே நல்லே, தொண்டு செய்து நாளாறில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லே, நான் நினைச்சென்று ஆளாவது எப்படியோ அப்படின்னு சொல்லி இவர்கள் செய்த அன்பை போல என்னால் செய்ய முடியவில்லையேன்னு ஏங்கி ஏங்கி வாழக்கூடியவர் பட்டினத்தார். அப்படி அந்த வழிபாட்டு சிறப்பு மிக அற்புதமாக செய்தார். அம்மையார் ஒன்று செஞ்சாங்களா, ஆகநல்லார் அமுதாக்க உண்டான் என்பதாக அந்த ஒரு குறிப்பு சொல்றார். ஐந்தாவது பாடல சொல்வார், ஆகநல்லார் அமுதாக்க உண்டாள் அழல் ஐந்தலை நாகநல்லார் பரமம் நயந்து அங்கரை ஆர்த்தவன் போகநல்லார் பயிலும் பாதிரி புலியூர் தன்னுள் ஆகநல்லாரோடும் நின்றையும் பரமேட்டியே அப்படின்னு குறிப்பு. ஆகநல்லாரோடும் நின்றையின் பரமேட்டியே என்பதாக திருப்பாதிரி புலியூரை குறிப்பிடுகின்ற இந்த திருப்பாடல் மிக அற்புதமான திருப்பாடல், எண்ணி எண்ணி நம்ம வழிபடும் திருப்பாடலாக அமைந்திருக்கும். அவர் விடத்தை உண்டார், விடத்தை உண்டவுடன் ஆக நல்லார் யாரு, ஆகம் இந்த உடலோடு அந்த மாது இடம் கொண்ட பெருமானாக விளங்குகின்ற அவன். அவர் விடத்தை உண்டவுடனேயே அம்மையார் அங்க அந்த கழுத்துல அப்படி கைய வச்சாங்க, அதுவரையிலும் அந்த விடமாகத்தான் இருந்ததா, எப்போ அம்மையினுடைய திருக்கரம் பட்டுதோ அது அமுதாக மாறியது அப்படின்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு குறிப்பு. விடத்தினாலே நின்றது, விடத்தினாலே நின்றது. இல்லை இல்லை, திருநீல கண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, அது அவருடைய ஆறாவது முகமாக இருக்கின்ற அதோ முகத்தை குறிக்கும் முகம். அந்த முகம்தான் அடியார்களுக்கு அமுதமாக விளங்குகின்ற முகம். அந்த நடனம்தான் அமுத திருநடனமாக விளங்குகின்ற திருநடனம். அப்படி விளங்குகின்ற அந்த திருக்கூத்து திருநடனம் தான் திருநீலகண்ட சிவமாக விளங்குகின்ற திருநீலகண்டம். இது விடமாக சென்றது, அடியார்களுக்கு அமுதமாக ஆனது அம்மையினுடைய திருவருளினால் என்பதாக காட்டும் அற்புத இடம் இது. திருநீலகண்டம்னு சொன்னா நீங்க கண்டம் மட்டும் இல்ல, அது திருநீலகண்டமாகி ஆறாவது முகமாகி அதோ முகம் என்று சொல்லக்கூடிய திருக்கூத்து, அருள் திருக்கூத்து நடத்துகின்ற ஒரு இடம் அந்த இடம். ஐந்து முகங்கள் சதாசிவம், ஆறாவது முகம் அதோ முகம், அதுதான் திருநீலகண்டம் என்று சொல்லக்கூடிய திருநீலகண்டம், அதுதான் அருட்கூத்து. இதை திருவையாற்று திருப்பதியத்திலே மிக ஆழமாக திருஞான சம்பந்த பெருமான் சொல்வார். இன்னொரு நிலையில பாருங்க, கோடல் கோங்கம் என்பதாக சொல்லி அந்த திருப்பாடல் ஆரம்பிக்கும். அதிலே மிக அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் அமைப்பார். அப்படி ஆகநல்லார் அமுதாக்க உண்டான். ஏதோ அவர்தான் விஷத்தை சாப்பிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க. இந்த அம்மா அந்த விஷத்தை அமுதமாக கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டிருக்கிறாரு. இந்த ப்ராசஸ் நமக்கு தெரியல. ஆனா இங்கே ஞான சம்பந்த பெருமான் சொல்றார், ஆக நல்லார் அமுதாக்க உண்டார். சுந்தர பெருமான் நேரடியா கொண்டு வந்து கொடுத்தாரான்னு பார்த்தா இல்லையா, அம்மா கிட்ட கொடுத்துருக்கிறார், கொடுங்க அவர்கிட்ட. அம்மா கைப்பட்டது இல்லையா, அமுதமா மாறிடுச்சு இவரு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வாயில போட்டாரு. இது விஷமா இருந்தா சாப்பிட்டுருக்க மாட்டாரு. அம்மா கைப்பட்டு வந்து அமுதமானுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் சாப்பிட்டாரு. ஆக நல்லார் அமுது ஆக்க உண்டனர், அமுது ஆனதுக்கு அப்புறம் தான் உண்டாரே தவிர உள்ள போய் அது அமுதமாகல. அப்படி மிக அற்புதமான ஒரு குறிப்பு இங்கே கொடுக்கின்றார். பழம் தொண்டர்கள் புதியும் கொள்வர் விதியும் செய்கர் உலகாகவே என்பதாக சொல்லி அந்த ஆறாவது பாடல் குறிப்பும். எட்டாவது பாடல்ல ஒரு குறிப்பு, மிக முக்கியமான குறிப்பு. பழம் தொண்டர்கள் புதியும் கொள்வர், எல்லாம் ஆட்டம், ஆடுகின்றிலை ஆடுகின்றிலை
குற்றம் குதிப்பதும் குடலுமாம்
திருமுலர். அப்படி அந்த குதி கொள்ளுதல் ஆட்டம் அந்த அடியார்களுக்கே உரிய நிலை. இது ஆடணுங்கிறாரு மணிவாசக பெருமான். ஆடுகின்றிலை குத்து உடையான் கடற்கு அன்பு இல்லை. அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா ஆடி இருப்பேன். அதனாலதான் ரெண்டாவது சொன்னார், குத்து உடையான் கண். அந்த அன்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த கூத்து நிகழ். எட்டாவது பாடல், பாதிரி புலியூர் தனை நோக்க மெலிந்து அணுகாவினை நுணுகுங்களே. இது ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கு. இந்த வாக்கு பெருமானை நோக்குதல் வேண்டும். அங்க போனதுக்கு அப்புறம் பெருமானையே நோக்கு, பார்த்தல் வேறு நோக்குதல் வேறு. சும்மா போய் சாமியை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது. இறைவனை அங்கே நாம் செல்லுகின்ற பொழுது இறைவனை எப்படி வணங்க வேண்டும், வழிபாடுன்னா நாம இறைவனை பார்க்கறது பெரிய விஷயம் இல்ல, இறைவனுடைய திருவருள் நோக்கு நம்ம மீது பட்டுதான்றதுதான் முக்கியம். அதுதான் திருக்கோயிலுடைய தத்துவம். திருக்கோயிலே செல்லுகின்ற பொழுது நான் பார்த்து நான் பார்க்கணும்னு சொல்லி கூட்டல்ல இடிச்சு முடிச்சுக்கிட்டு உள்ள போய் பெருமான் அப்படி இப்படின்னு பார்க்கறது பார்த்தல் இல்லங்கிற. நீ கடைசியில நின்னுக்கோ, அங்க வந்ததுக்கு அப்புறம் இவர் உள்ள இருக்கிறார் பாரு, அவரு உன்னை பார்ப்பார். அதுதான் முக்கியம். அவருக்கு என்ன சார் மிக மிக முக்கியமானது. திருக்கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் அங்கே இருந்து நம்மை பார்க்கறதா முக்கியம். அதுதான் நோக்குன்னு பேரு, அதற்கு அருள் நோக்குன்னு பேரு. இந்த நோக்கிற்கு அருள் நோக்கு என்பதாக சொல்லுவாங்க. அருள் நோக்கம் நம் மீது படுகின்ற அந்த நிலை. இதுல ஒரே ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, நோக்கம் மெலிந்து அணுகாவினைனர். இதுல ஒரே ஒரு குறிப்பு, திருநாவுக்கரசு பெருமான் எல்லாம் செஞ்சிட்டார். திருநாவுக்கரசு பெருமானுடைய த லாஸ்ட் ஸ்டேஜ். எப்ப இவரு பூம்புகளூர் பெருமானோடு நம்ம இணைத்துக் கொள்வார், எப்ப இணைத்துக் கொள்வார்னு ஏங்கிக் கொண்டிருந்த காலங்கள். ஏங்கிக் கொண்டிருந்த காலத்துல சில இரண்டு மூன்று குறிப்புகள் அங்கே திருநாவுக்கரசு பெருமானுக்கு நிகழ்ந்த. திருப்புகலூரிலே அவர் இருந்து அங்கே தொண்டு, நாள்தோறும் தொண்டு 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 என்கின்ற நிலையில தொண்டு செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அங்க பாத்தீங்கன்னா அந்த கற்களோடு நவமணிகள் கொண்டு வந்து கொட்டுறார். திருத்தொண்டு நெறி என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டு நெறி வாழ வந்த திருநாவுக்கரசு பெருமானுடைய அந்த நிலை, கடைசியிலே பெருமானுடைய திருவடி பூம்புகளூர் மேவிய புண்ணியனுடைய திருவடி போகின்ற நிலையிலே நிற்கக்கூடிய நாவுக்கரசு பெருமானுக்கு அந்த இடத்திலே அந்த செதுக்குகின்ற பொழுது கற்களோடு சேர்ந்து நவமணிகள் வந்து குமிதம்.
என்ன பார்த்த உடனே என்னடா அது நவமணிகள்,
கல்லை எப்படி விட்டு எத்துவாரோ அதே மாதிரி நவமணிகளும் அப்படியே விட்டு ஏத்தினாரோ. ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார், செம்போனும் ஓடும் ஒக்கவே நோக்குவார், பொருளே மாறிடும். ஓடும் செம்போனும்னு சேக்கிரார் பெருமான் மிக அற்புதமாக ஓட்ட முன்னாடி வச்சார், செம்பொண்ண ரெண்டாவதா வச்சார். செம்பொண்ணை ஓட மாதிரி பாக்கணும், ஓட செம்பொண்ணா பார்க்கக்கூடாது, ஓட்ட கூட செம்பொன் அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து வைக்கக்கூடிய நிலைக்கு அப்படி மாறிட்டு போறோம். ஓடும் செம்போனும் உக்கவே நோக்குவார், தூக்கி அடிச்சார், ஒன்னு ஆயிடுச்சா ரைட்டு. ரெண்டாவதா ஒண்ணு செஞ்சாரா, என்ன செஞ்சாரு, மேல இருந்து கீழே இறக்குறார். யார? அரம்பையர்கள். இந்த அரம்பையர்கள் எல்லாம் சர்வன்னு வந்து நிக்கிறாங்க கீழே. திருநாவுக்கரசர் முன்னாடி அப்படியே அந்த ஆட்டம் நிகழ்கின்றது. பார்த்தாரு, என்ன எதுக்குமா எங்கிட்ட வந்து முன்னாடி நின்று ஆடிட்டு இருக்கிறீங்க? பெருமானுடைய அந்த சிந்தையை தவிர வேறு எந்த நிலையிலேயும் சிந்தை தவறாத நிலையிலே நிற்கக்கூடியவர் திருநாவுக்கரசு பெருமான். இதே ஒரு திருப்பாடல்ல எண்ணி 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 சேக்கிரார் பெருமானுக்கு எத்தனை கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் தகும் அந்த ஒரு பாடல். பக்கம் 202 பெரிய புராணம், அங்கதான் நிறைய பாடல்கள் அமைகிறார். நின்ற திருத்தாண்டகம், நீடு திரு தனித்தாண்டகம், அப்புறம் நேர்பட நின்று அரைகூவும் திருப்பதிகம், சிவனெனும் ஓசை அறையலாது உலகு என்பதாக சொல்லி எடுத்த பதிகம், இப்படி எல்லாம் வந்துதான். செம்போனும் நவமணியும் சேன் விளங்க ஆங்கவையும் உம்பர் பிரான் திருமுண்டில் உருள் பருக்கையுடன் கொக்க எம்பெருமான் பாகீசர் உழவாரத்தினில் ஏந்தி வம்பளர் மெம் பூங்கல பூம் கமல பாவியினர் புகை எரிந்தார். இங்கிருந்து விட்டாரு, அந்த குளத்துல போய் விழுந்ததா இல்ல. புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடிலா நிலைமையினர். வாக்கு பாருங்க, சேக்கிரார் பெருமானுடைய வாக்கு எல்லாம் ஒன்னா தெரியுது. புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடு இல்லாது, எல்லாமே சொல்லோடும் வேறுபாடு இல்லாத நிலைன்னு சொன்னா எங்கே வேறுபாடு இருக்கிறதோ அங்கே சிவம் விளங்காது. எல்லா இடத்திலேயும் சிவம் நிற்கின்ற காரணத்தினாலே வேறுபாடு இல்லை. தாவில் சரா அசரங்கள் எல்லாம் சிவம் நிற்கின்ற காரணத்தினாலே வேறுபாடு கிடையாது. அப்படி வேறுபாடு இல்லாத நிலைமையை சொல்லி என்ன செஞ்சாரா, வானக மின்னும் பொடிகள் வந்து இழிந்தால் என வந்து தான நிறை சுருதிகளில் தகும் அலங்கார தன்மைக்கான அமுதம் பறக்கும் கனிவாயில் ஒளிபரப்ப பாணல் நெடும் கண்கள் வெளி பரப்பி இசை பாடுவார். இப்படி அந்த அரம்பையர்களை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி ஆடுவார் பாடுவார். நாவுக்கரசு பெருமானுடைய நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு பாருங்க. 422 பாடல் இதுதான் நம்ம புரித்து வைத்துக் கொள்ள வேண்டிய பாடல். இத்தன்மை அரம்பையர்கள் எவ்விதமும் செயல்புரிய, இத்தன்மை அரம்பையர்கள் எவ்விதமும் செயல்புரிய அத்தனார் திருவடி கீழ் நினைவு அகலா அன்பு உருகும் மெய்தன்மை உணர்வு உடைய விழு தவத்து மேலோர்த்தம் சித்த நிலை திரியாது செய்வனியின் தலை நின்றார். தான் நாவுக்கரசு பெருமான் சித்த நிலை திரியாது செய்வனியின் தலை நின்றார். அப்படி அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்களுடைய அந்த இலக்கணம், எது எப்படி எங்கே நடந்தாலும் எந்த இடத்திலே எது நிகழ்ந்தாலும் அங்கே ஒன்றே ஒன்றுதான், சித்த நிலை தெரியாது சிவத்தை அங்கே நிறுத்திய காரணத்தினாலே மீதி எதுவும் அங்கே வந்து தாக்காது என்பதை நிறுத்துகின்ற நிலையிலே திருப்பாதிரி புலியூர் பெருமானுடைய நோக்கம் அங்கே வந்து விழுகின்ற பொழுது இந்த வினைகள் எல்லாம் இந்த வினைகள் அத்துணையும் மெலிவடைந்து மெலிவடைந்து எல்லாம் இல்லாமல் செய்கின்ற ஒரு அற்புதத்தை இங்கே திருப்பாதிரி புலியூரிலே பெருமான் நடத்துகின்றார் என்பதை மிக அற்புதமான குறிப்போடு நோக்க மெலிந்து அணுகா வினை என்பதாக சொல்லி அங்கே திருப்பாதிரி புலியினுடைய சிறப்பினை சொல்லுகின்றார் என்பதாக சொல்லி அடுத்த வகுப்பிலே நாம இந்த திருப்பாதிரி புலியூர் பதிகம் முழுவதுமாக இந்த நோக்கம் என்பது அருள் நோக்கம் என்பது அருளாளர்களுக்கு மலம் நீங்கிய பிறகும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இந்த வாசனா மலம் அதையும் கொஞ்சம் செக் பண்ற வாசனா மலம் என்று சொல்லக்கூடிய அந்த மலம் பெருங்காய டப்பால பெருங்காயத்தை எடுத்ததுக்கு அப்புறமும் பெருங்காய டப்பால பாத்தீங்கன்னா வாசனை இருக்கும். இதுல பெருங்காயம் இருந்ததுயா அப்படின்னு சொல்லுவோம், இருந்தா அப்ப அந்த வாசனை இருக்கு. அந்த மல வாசனையானது அங்கே அந்த வாசனை அப்பப்போ வந்து தாக்கிட்டு போறதுக்காக ட்ரை பண்ணும். அதுதான் அந்த பருங்கற்கள் என்று சொல்லக்கூடிய நவமணிகள் அப்படி வர்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே அரம்பையர்கள் என்று சொல்லக்கூடிய அரம்பையர்கள் வந்தது. இவையெல்லாம் இந்த வாசனா மலத்தினுடைய உருவங்கள். இந்த வாசனா மலம் அப்படி வருகின்ற பொழுது என்ன ஆகும், சித்தம் என்பது அந்த சித்தத்தை சிவனிடத்திலே வைத்து நிற்கின்ற நிலையிலே அந்த சித்தத்திலே இந்த சிவமானது இந்த சிவத்தினுடைய தன்மையிலே இந்த சித்தம் நிற்கின்ற நிலையிலே தாக்குவதற்காக இப்படி உள்ள வந்துச்சுன்னு வச்சுங்க, அப்படியே அடிச்சு துரத்தி சுத்திட்டு இருக்குது, வேகமா சுத்திட்டு இருக்கிற ஒரு பொருள் சக்கரத்துக்கு வெளியில ஏதாவது கொண்டு வந்து அப்படி வச்சீங்கன்னு சொன்னா உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணா தூக்கி விசிறி அடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி சிவத்தினிடத்திலே சிந்தையை வைத்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த அருள் ஆற்றல் அங்கே சுத்திட்டு இருக்கும், வாசனாமலம் என்ற ஆலாமான்னு அப்படி வரும், உள்ள வர்ற போதே வெளியில அடிச்சு துரும். அப்படி துரத்தியதுதான் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் அங்க வைத்தார். அது மல வாசனா மலத்தினுடைய நிலை. அதைத்தான் இங்கேயும் குறிப்பாக இங்கே ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். அந்த நல் நல் ஆகரன் காழியுள் ஞானசம்பந்தன் நல்லார்பையில் பாதிரி புலியூதன்னுள் சந்த மாலை தமிழ் பத்திவை தரித்தார்கள். தமிழ் மாலை பத்தும் இவை தரித்தார்கள், மேல் வந்து தீயவை அடையாமையால் வினை மாயுமே என்பதாக சொல்லி பதிக பயனை விளக்குகின்றார் ஞானசம்பந்த பெருமான் என்பதாக சொல்லி திருப்பாதிரி புலியூர் பதிகம் காழியை சார்ந்த திருப்பதிகள். இப்ப ஒவ்வொரு பதிகத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த பதிகம் சீர்காழியினுடைய எந்த பெயரிலே போய் சேருகின்றதுங்கிறதையும் நீங்க குறிச்சிட்டே வாங்க. அப்படி குறிக்கின்ற பொழுது இந்த திருப்பதிகமும் திருமாணிக்குழி திருப்பதிகமும் காழி என்று சொல்லக்கூடிய அந்த பெயரோடு இணைந்த திருப்பதிகங்கள் என்பதாக ஞானசம்பந்த பெருமான் அமைக்கின்றார் என்கின்ற குறிப்பினையும் வைத்து இந்த திருப்பதிகத்தை நாம் அடுத்த வகுப்பிலே தொடர்ந்து சிந்தித்து ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திரு அடுகூர் அப்புறம் திரு அக்கரை திருவதிகை வீரட்டம் திரு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் திரு அரையணை நல்லூர் இத்தனை தலங்கள் இனி வரப்போகின்ற தலங்கள் எல்லாம் மிக அற்புதமான தலங்கள். அப்புறமா திரு அண்ணாமலை தரிசனமும் இப்ப நடுவிலே இருக்கிறது. அந்த திரு அண்ணாமலை தரிசனமானது ஞானசம்பந்த பெருமான் பூவார் மலர் கொண்டும் உண்ணாமலை முயல் அங்கே நிற்கின்ற அந்த தரிசனத்தை மிக அற்புதமாக சேர்க்கிறார் பெருமான் நமக்கு வழங்குவார். அந்த பதிகத்தை நாம் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி பற்றி ஓத வேண்டும் என்பதாக சொல்லி இத்துடன் இந்த வகுப்பினை நிறைவு செய்து திருப்பாதிரி புலியூரில் இருந்து ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த தலப்பயணத்தை அடுத்த வகுப்பிலே நாம் தொடங்குவோம்